ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யதிராஜர் சுவாமி ராமானுஜர் தன்னுடையதான பக்தியினாலையும் அழகான சரணாகதி ரகசியத்தினாலையும் ஒவ்வொரு ஜீவனையும் அழகா பகவானுடைய திருவடிகள்ல கொண்டு சேர்ப்பிக்கிற உத்தமமான ஒரு கைங்கரியத்தை அழகா ஸ்ரீரங்கத்துல இருந்துண்டு பண்ணிட்டு இருந்தார். காஞ்சிபுரத்துல இருந்த பொழுதும் அதான் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு போன பிறகும் அதை தான் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் யஜ்யமூர்த்திய அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு ஒரு விசிஷ்டாத்வைத சந்நியாசியா மாற்றி அழகா அவரும் பகவத் வைபவங்களை அனுபவிக்கும்படியா பண்ணார் சுவாமி ராமானுஜர். அவருக்கு அத்தனழகா மரியாதையும் கொடுத்து தன்னை ஆசிரியக்கணும்னு வந்த அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி இவர்களெல்லாம் கூட அழகா அருளாள பெருமாள் எம்பெருமானார ஆச்சாரியனா இருத்து அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைங்குரு அப்படின்ட்டார். அருளாள பெருமாள் எம்பெருமானார் ரொம்ப அழகா அதெல்லாம் பண்ணி கடைசியில் அவர்களுக்கு ரகசியத்தை சொல்லிட்டார். நம்ம எல்லாருக்கும் பகவத் ராமானுஜரே ஒரே உய்ய வழி அப்படின்ட்டார். அதனால அவர்களும் ராமானுஜரே கதின்னு இருந்தார்கள். இப்படி ஆனந்தமா இருக்கும்பொழுதுதான் சுவாமி ராமானுஜர் திருவாய்மொழிக்கெல்லாம் வியாக்யானம் சொல்லிண்டு இருந்தார். அப்ப ஒரு நாள் திடீர்னு சில சிஷ்யர்கள்லாம் ஓடி வந்தார்கள் சுவாமி ராமானுஜரிடத்துல. ஓடி வந்தார்கள், ராமானுஜரை பார்த்து சொன்னார், அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன்னுடைய மடத்தை இடிச்சின்றிருக்கார் அப்படின்னு சொன்னார்கள். ஏன்னா சுவாமி ராமானுஜர் அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், அதனால அவருக்கு தனியா ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணி அதில் அவர் இருக்கும்படியா பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் மடத்தை இடிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி ராமானுஜர் வேகமா அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய மடத்துக்கு போனார். ராமானுஜர் போகிறதுக்குள்ள முக்காவாசி இடிச்சு முடிச்சுட்டார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். திரிதண்டம் பிடிக்க வேண்டிய கைகள்ல கடப்பாறைய கொண்டு மடத்தை செங்கல் செங்கலா பேத்திருந்தார். ராமானுஜர் வந்தார், வந்த உடனே கடப்பாறைய போட்டுட்டு ஓடி திரிதண்டத்தை எடுத்துட்டு வந்தார். வந்து ராமானுஜர் திருவடியை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதார். ஸ்ரீரங்கத்திற்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இந்த சம்பவத்தை பார்த்துட்டுருக்கார். சன்னியாசி போய் திடீர்னு அவருடைய மடத்தை இடிக்கிறார் அப்படின்னா ஒன்னும் புரியல அவளுக்கு. அதுவும் இல்லாமல் அழகா ராமானுஜருடைய சிஷ்யர், இது சன்னியாசியுடைய வேலையும் கிடையாது, எதுக்கு இடிக்கிறார், என்ன விஷயம், யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லல, என்ன பண்றது, இவர் எப்படி தடுக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல, அதனாலதான் ராமானுஜரிடத்துல போய் விஷயம் சொன்னார்கள். சுவாமி ராமானுஜர் வந்த உடனே கேட்டார், அருளாள பெருமாள் எம்பெருமானாரே என்ன ஆச்சு, ஏது காரணம் கொண்டு இந்த மடத்தை இடிச்சீர்கள், என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னார். தைரியமா சொல்லுங்கோ, வெக்கப்படாம சொல்லுங்கோ அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். உடனே அருளாள பெருமாள் எம்பெருமானார் சொன்னார், இன்னைக்கு காத்தால ஒரு சம்பவம் நடந்தது சுவாமி. என்ன சம்பவம்? நான் காவேரிக்கு போயிட்டு இருந்தேன் குளிக்கிறதுக்காக. அப்ப ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெளியூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்கள். சரி, வந்தபொழுது வழியில அழகா ரெண்டு பேர் நடந்து வந்துட்டிருந்தோம், அவர்களை பார்த்து எம்பெருமானார் மடம் எது அப்படின்னு கேட்டார்கள். சரி, உடனே அவர்கள் திரும்பியும் கேட்டா எந்த எம்பெருமானார் மடம் அப்படின்னு கேட்டார்கள். ஓஹோ சரி, உடனே வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ரெண்டு சூரியன் உண்டா, ஒரே ஒரு சூரியன் தானே உண்டு, அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு சூரியன் அப்படின்னா யதிராஜர் உடையவர் எம்பெருமானார் மட்டும்தானே, இதென்ன ரெண்டு எம்பெருமானார் நீங்க சொல்றீங்களே அப்படின்னா. அப்ப உடனேயே இவாளுக்கு பதில் வழி காட்டுறதுக்காக பேசிட்டு இருந்த அந்த ஸ்ரீரங்கத்து வாசிகள், இல்ல ராமானுஜருடைய சிஷ்யர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்குன்னு தனியா ஒரு மடம் இருக்கு, எம்பெருமானார் உடையவர் யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்குன்னு ஒரு மடம் இருக்கு, நீங்க எம்பெருமானார் மடம்னு கேட்டதுனாலே எங்களுக்கு ஒரு சம்சயம் வந்தது, அதனாலே கேட்டோம். யதிராஜர் உடையவர் ராமானுஜர் மடம்னா அந்த பக்கம், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் மடம்னா இந்த பக்கம் அப்படின்னு வழி காட்டினார்கள். அதை கேட்டவுடனே என் மனசுல ஒரு துக்கம், இவ்வளவு தூரம் ஆச்சாரியன் ஆசிரயிச்ச பிறகு கூட இன்னும் எனக்கு அகம்பாவம் போகலையே, தனியா ஒரு மடத்துல உட்கார்ந்துருக்கேனே, அதுவும் ராமானுஜருக்கு போட்டியாக, என் ஆச்சாரியனுக்கு போட்டியாக நான் போய் இருக்கலாமா? இதை விட அபச்சாரம் உலகத்துல வேற என்ன வேணும்? இதை விட ஸ்வரூபஹானி, அதாவது இதோட ஸ்வரூபத்துக்கு இது அசிங்கம் இல்லையா, குற்றம் இல்லையா? அதனால இந்த மடம் எனக்கு வேண்டாம் சுவாமி, தேவரீர் சொன்னீன்றதுக்காக இருந்தேன், ஆனா இதனுடைய விபரீதம் எனக்கு புரிஞ்சுடுத்து, இது இப்படியே காலமா பல வருஷங்கள் போயாச்சுன்னா நான் தேவரீர் சிஷ்யன் இல்லேன்ற மாதிரி ஆயிடும், நான் ஒரு எம்பெருமானார்னு சரித்திரத்தை சொல்லிடுவா, அதனால அடியே எனக்கு அந்த அபச்சாரம் வேண்டாம், ஆச்சாரியனுக்கு இடத்துல உபகாரம் வேணுமே ஒழிய அபச்சாரம் வேண்டாம், தயவு செய்து அடியேன தேவரீருடையதான மடத்திலேயே கூட வச்சுண்டு கிருப பண்ணனும் அடியேன் தாசன்னு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். உடனே ராமானுஜர் அழகா புன்னகை பூத்த திருமுக மண்டலம், முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் இல்லையா, கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். உடனே அழகா வாரி எடுத்தார், இதுக்கி ஆலிங்கனம் பண்டார், இதுக்காகவா இவ்வளவு தூரம், சரி இனிமேல் என்னோட மடத்திலேயே கூட இருங்கோ அப்படின்ன உடனேயே தாயப்பெரிஞ்ச கண்ணுக்குட்டி அம்மாவை பார்த்தவன நாலுகால் பாய்ச்சல சந்தோஷமா வாழை தூக்கின்னு ஒரு கத்து கத்துமே, அதுபோல யதிராஜருடைய அந்த வாத்சல்யத்தை பார்த்து ஆனந்தத்தை தளச்சார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். இவருடைய இந்த வைபவம் பார்த்து முதலியாண்டான் கூரத்தாழ்வான் அனந்தாழ்வான் தொண்டனூர் நம்பி எச்சான் இப்படி உத்தமமான பல சிஷ்யர்கள்லாம் பரமானந்தப்பட்டார்கள். ராமானுஜர் அழகா அவரை தன் கைப்பிடிச்சு தன்னுடைய ஆசிரமத்துக்கு தன்னுடைய மடத்துக்கு அழிச்சுண்டு போய் இனிமேல் என் கூடவே இருங்கோன்னு சொல்ல அடியேன் பாக்யம் அப்படின்னு சொல்லி அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஜோரா ராமானுஜர் திருவடி நிழலே கதின்னு இருந்தார். பார்த்தா எத்தனை ஆச்சரியமான மகாத்மாக்கள் இவாள்லாம் பாருங்க, இவரேதான் ராமானுஜரை ஜெயிக்கணும், ராமானுஜர் தோது போகணும், நான் ஜெயிச்சு உலகத்துல பெருமை அடையணும்னு வந்தார், ஆனா இப்ப தான் ராமானுஜருக்கு போட்டின்னு தெரிஞ்ச உடனே தன் மடத்தை இடிச்சுட்டார்னா, ராமானுஜர் தன் குணங்கள்னாலேயே எல்லாரையும் ஜெயிக்கிறார், காரே கருணை ராமானுசா, அதனாலதானே அவ்வளவு வசத்தி ராமானுஜ வைபவம். இனிமேல் எங்கேயாவது யாராவது இடிக்கிறத பார்த்தா கூட அருளாளப் பெருமாள் எம்பெருமானார நினைச்சுக்கோங்க, இப்பேற்பட்ட வியக்தி இல்லையா. அழகா ராமானுஜர் கூடவே இருந்தார், ராமானுஜர் சொன்னார் கிரந்தம் எழுதும் சொன்ன உடனே ஞானசாரம் பிரேமசாரம் அப்படின்னு சொல்லி அழகா ஆச்சரியமா அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஜோரா ரெண்டு கிரந்தங்கள் எழுதினார், ஆச்சரியமாக ஞானசாரம் பிரமேயசாரம் அப்படின்னு ஆச்சரியமா, முதல்ல பிரேமசாரம் சொன்ன பிரேமசாரம் இல்ல பிரமேயசாரம், ஞானசாரம் பிரமேயசாரம் அப்படின்ற ரெண்டு கிரந்தங்களை எழுதி ஆச்சரியமா ராமானுஜரத்துல சமர்ப்பிச்சார். ரொம்ப அழகா இருக்கும் ஞானசாரம் பிரமேயசாரம், அழகா அந்த ஞானசாரம் பிரமேயசாரத்தை சிஷ்யர்கள் எல்லாம் வாசிக்க சொன்னார், ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு யதிராஜரும் அனுகிரகிச்சார். எப்படி ஜோரா யாதவ பிரகாசர திருத்தி பணிகொண்டு யதிரா யதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு யதிகளுடைய தர்மத்தை பத்தி எழுத சொன்னாரோ அதுபோல இவர ஞானசாரம் பிரமேயசாரம் கிரந்தத்தை எழுத வச்சார். அழகா சுவாமி ராமானுஜர் திருவாய்மொழி காலக்ஷேபம் ராமானுஜர் சொல்லின்றிருக்கார், இந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்தை தான் திருமாலையாண்டான் இடத்துல ராமானுஜர் கேட்டார். இப்ப அழகா ராமானுஜர் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்றார், எல்லா பிரிவாலும் வந்து கேட்கிறார், திருமாலை ஆண்டான் எல்லாருமே ஆச்சரியமா அவர் சொல்றத கேட்கிறார். அப்ப ராமானுஜர் அழகா திருவாய்மொழியில திருவேங்கடமுடையானுடைய பாசுரங்கள், திருவேங்கடமுடையான் அவரும் பங்கல வரணும் இல்லையா, ஆச்சரியமா அழகா அவரும் வந்தார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகா பாசுரம் சொல்றார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, அழகா எப்பொழுதும் ஜோரா நேரங்காலம் பார்க்காம மலையப்பன் கூடவே இருந்து கைங்கரியமன் என்றார், வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், ஒரு குறையில்லாதபடி பகவானுக்கு கைங்கரியமனம் யாருக்குன்னா, செழிகுடல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி, அழகான பளபளபளன் ஜொலிக்கும்படியான ஜோதி ரூபமான எந்தை தந்தை தந்தையான திருவேங்கடமுடையானுக்கு அப்படின்னு அழகா பாசுரங்கள்லாம் சொல்லி வியாக்கியானம் பண்ற சுவாமி ராமானுஜர். அப்ப அழகா ஜோரா ஆச்சரியமா பாசுரம் சொல்ற, அடுத்த பாசுரம் சொல்றார், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் கார் எழில் அண்ணலே அப்படின்னார். அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே அப்படின்றார் நம்மாழ்வார். ஆச்சரியமா திருவேங்கடத்தை வர்ணிக்கும் பொழுது சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்றார். ஆச்சரியமா அங்க பார்த்தோம்னா நிறைய புஷ்பங்கள், பெருமாளுக்கு ஒரு பூ குறவே கிடையாது, அதுவும் நிறைய மரங்கள் சோலைகளா நிறைய பூக்கள்லாம் அப்படியே விழுந்து எல்லா பக்கம் மரங்களே அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கும் திருமலைக்கு. இதெல்லாம் சொல்லி மலையப்ப சுவாமியினுடைய வைபவத்தை சுவாமி ராமானுஜர் அனுபவிச்சு பேசிட்டு இருக்கார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஊயுமே. ரொம்ப அழகாச்சே திருவேங்கடமலை. ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் திறப்பேனே. குலசேகர ஆழ்வார் சொல்றார், எனக்கு பெரிய ராஜ போகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், பெரிய செல்வ செழிப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம், திருவேங்கடமலையில அழகா சுவாமி புஷ்கரணி பக்கத்துல வாழக்கூடிய குருகுன்ற பறவையா இருந்துட்டாள் போதும் அப்படின்றார். அதனால அழகா ராமானுஜர் திருவேங்கடமுடையானெல்லாம் நினைச்சுண்டு அழகா உபன்யாசம் எல்லாம் காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி படுத்துருக்கார். அப்ப அழகா சொப்பனத்துல மலையப்ப சுவாமி வந்தார். அழகனாச்ச மலையப்பன் பெரியவாள் சொல்லுவா, குழந்த மலையப்பன் அப்படின்வா. ஏண்டான்னா திருமண் கூட அவ்வளோ பெருசா இட்டு போனா, பாவம் கண்ணெல்லாம் மறைக்கிற அளவுக்கு திருமண் இட்டுக்கிற ஒரு சுவாமி யாருன்னா மலையப்ப சுவாமி. வேம்னா பாபம், கடம்னா புசுங்குதல், வேங்கடம் அப்படின்னா பாவங்கள் புசுங்கும் இடம் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். சொல்றார் இல்லையா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா அப்படின்றாருன்னு, எப்பேற்பட்ட பிராரப்த கர்மாவா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒருத்தர் மலையப்ப சுவாமி. ஜம்னு நிற்கிறார் மலையப்ப சுவாமி பிரத்யக்ஷத்துல சுவாமி ராமானுஜருக்கு. ராமானுஜரே அப்படின்ட்டார் உடனே, அடியேன் தாசன் அப்படின்றார் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் தேடிண்டு ஒவ்வொரு தெய்வமா ஓடி வரா, 108 திவ்ய தேச பெருமாள் போட்டி போட்டு வரா. எப்படி நம்மாழ்வாரை தேடிண்டு 108 திவ்ய தேச பெருமாளும் ஓடி வந்தாலும், அதுபோல ராமானுஜருக்காக 108 திவ்ய தேச பெருமாள்களும் வரிசை கட்டி நிக்கிறா. அதனாலதான் ராமானுஜா ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. அவ ராமானுஜர் நம்ம பிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், 108 திவ்ய தேச பெருமாள்களுடைய கிருபா கடாட்சமும் ஒரு சேர நம்ம மேல நன்னா பட்டுடும் சரியா. அதனால உய்ய ஒரே வழி நம் உடையவர் திருவடி. ஆச்சரியமாக மலையப்ப சுவாமி வந்துட்டார். அழகான செந்தாமரை பாதங்கள், நன்ன பெரிய விரல்கள் உண்டு மலையப்ப சுவாமிக்கு. பக்கத்துல நம்ம எல்லாம் அவ்வளவா சேவிக்கிறது இல்லை. குலசேகரன் படி பக்கத்துல நின்று சேவிச்சா கூட தாங்காது அப்பேற்பட்ட அழகன் மலையப்ப சுவாமி. தூரத்துல இருந்து பார்க்கும்போதே என்னமோ பண்ணும் மலையப்பரை பார்க்கும் போது, அது பக்கத்துல நின்று பார்த்தா கேட்கணுமா மலையப்பன் அழகான அந்த செந்தாமரை பாதங்கள், அந்த விரல்கள் அவ்வளவு காம்பீரியம், சர்வாபரண பூஷிதம்னா மலையப்ப சுவாமி தானே. அதுவும் திருமலையில பார்த்தோம்னா ஸ்ரீவாரி பாதம்னு ஒரு இடம் உண்டு. மலையப்பர் எந்த இடத்துல அழகா முதல் முதல்ல திருவேங்கடமலையில் இறங்கினாரோ அந்த இடம் ஸ்ரீவாரி பாதம். இந்த பாதம் பார்க்கறதுக்கே அத்தனை அழகா இருக்கும், முத்து முத்தா இருக்கும் பெருமாளுடைய திருவடி, அந்த கால் தண்டையும் சலங்கையும். மலையப்பனுக்கு என்ன வஸ்திரம், ஒரு நாள் உடுத்தின வஸ்திரத்தை இன்னொரு நாள் உடுத்தவே மாட்டார், அவ்வளவு வஸ்திரங்கள் கொட்டி கிடக்கு. அழகாக அந்த பட்டு பீதாம்பரம், அந்த இடுப்பு, அத்தியாச்சரியமான திருவயிறு, நம் ஜம்முன் அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், இந்த தோள்கள்லாம் அப்படி ராமச்சந்திர மூர்த்தி போல காம்பீரியமான தோள்கள், அழகான ஒரு கைய தனக காட்டின்று ஒரு கைய திருவடிக்கு காட்டின்று பல 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 பலான்னு அழகான அந்த கருஞ்சங்கு கழுத்து, ஜோரான அந்த ரெட்டநாடி தாடை. அப்ப அப்பெல்லாம் வந்து மலையப்ப சுவாமிக்கு அந்த தாடையில வெள்ளையா கிடையாது, ரொம்ப அழகான திருமுக மண்டலம். எப்படி வரதராஜன் ரங்கராஜன் எல்லாம் முழுக்குன்னு பாக்குறோமோ அந்த மாதிரி ஒரு திருமுக மண்டலம் மலையப்ப சுவாமிக்கு. அழகான அந்த கண்ண பிரதேசம் செங்கனிவாய், படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகராழ்வார் புலம்புறார் இல்லையா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எங்கேயாவது படிய பார்த்தெல்லாம் மலையப்பனை நினைக்க வேண்டாமா, குலசேகர ராஜாவை நினைக்க வேண்டாமா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நிஜமாவே அந்த குலசேகரன் படிக்கிட்ட நின்று இந்த சுவாமியை பார்க்கிற ஒரு சுகம் இருக்க பாருங்க, அது அலாதிதான், ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு பார்த்துருக்கேன். அவ்வளோ ஓரத்தில் நின்றுண்டு அப்படியே அந்த செங்கனிவாய் நிஜமாவே அது ஆழ்வார் அப்பதான் நினைச்ச குலசேகர ஆழ்வார் சொன்னது சத்தியம் அடியன் கொடுத்துற அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. குலசேகரன் படி பக்கத்துல நிக்க வச்சு தரிசனம் தந்தான் மலையப்ப சுவாமி. ஏடுமண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, 365 நாளும் வெயிலோ மழையோ கோவிந்த நாமத்துக்கு குறவில்லாத ஒரு தேசம் மலையப்பனுடைய தேசம். அவ்வளவு அழகான அந்த செங்கனிவாய், அற்புதமான தீர்க்கமான நாசி, அழகான கண்கள், அந்த வில் போன்ற வளஞ்ச புருவம், பெரிய திருமண், நல்ல சுருள் சுருளான கேசம், அப்பேற்பட்ட கிரீடம், காதில் அந்த மக்கர குண்டலம், ஆஜானு பாகுவான சரீரம்னா மலையப்பன். எவ்வளவு தூரத்துல நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு தூரத்துல பார்க்கும்போது பெருமாள் நல்ல ஜம்மனு பளிச்சுன்னு தெரிவா. பக்கத்துல போய் பார்த்தா எப்படி இருப்பா, நம்ம எல்லாம் நோண்டு இருப்போம், பெருமாள் அமக்களமா இருப்பா. அந்த மலையப்ப சுவாமி பிரத்யக்ஷமா வந்து நிக்கிற ராமானுஜரிடத்துல, ராமானுஜா அப்படின்னுட்டார். உடனே அடியேன் தாசன் ராமானுஜர் குரலை கேட்கணும், ராமானுஜர் அடியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிஜமாவே பெருமாள் உருகுவார், அடியேன் தாசன் அப்படின்னுட்டார். ஏன்பா மாலை கட்டி போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் அனுப்பப்படாதா, இவ்வளோ சிஷ்யா இருக்காளே அப்படின்னுட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சிரிக்கிறார், உனக்கு என்ன மாலைக்கா குறைச்சல், அதுவும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம், நம்மாழ்வார் பாசுரம் வேற பாடியிருக்கார், எல்லா விதமான பரிமளம் மிகுந்ததான புஷ்பங்கள் எல்லாம் மலையப்பனுக்கு குறவில்லாம இருக்கு. சரியா, இன்னைக்கு மலையப்பனுடைய அந்த புஷ்பங்கள் வைக்கிறாரெல்லாம் ஏசி வள வளன்னு, மலை மலையே ஏசியா தான் இருக்கும். இப்ப காலம் மாறி போயிடுத்து இல்லையா, அந்த ஏசி ரூம்லாம் வச்சுட்டா, அவ்வளவு அழகு மலையப்ப சுவாமி. அதனால ராமானுஜர் கேட்டார், உமக்கு என்ன மாலைக்கா குறைச்சல் அப்படின்னார். அப்ப உடனே மலையப்பன் அழகா சொன்ன, மாலைக்கு ஒன்னும் குறவில்லை, ஆனா எனக்குன்னு மாலை தான் குறை அப்படின்னார். ராமானுஜர் புரியலையே அப்படின்னார். எல்லாரும் மாலை சாத்திரா ராமானுஜா, இதாகணும் அதாகணும், இந்த வேலை நடக்கணும், அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த கல்யாணம் ஆகணும், எல்லாம் கேட்கிறா, எனக்குன்னு ஆசாசையா மாலை கட்டி போடுறதுக்கு இல்லையே. வடபத்திர சாயிக்கு அழகா மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு பெரியாழ்வார் இருந்தார், ரங்கராஜனுக்கு மாலை கட்டி போடுறதுக்குன்னே ஒரு தொண்டரடி பெரியாழ்வார் இருந்தார், வரதராஜனுக்கு மாலை கட்டி போடுறதுக்குன்னே ஒரு திருக்கச்சி நம்பிகள் இருந்தார், எனக்கு யார் இருக்கா சொல்லு அப்படின்னு முகத்தை பாவமா வச்சுட்டு அச்சொடி அப்படின்னு கேட்டார் மலையப்ப சுவாமி. மலையப்ப சுவாமி இப்படி பார்த்தா அப்படி இருக்கும், பாவமா தானே இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா முகத்தை, எனக்கு இனி யாரு இருக்கா அப்படின்னு. நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த யாரா அனுப்புவான்னு, இப்பதான் உனக்கு நல்ல சிஷ்ய பட்டாளம் இருக்க, யாராவது ஒருத்தர் எனக்குன்னு மாலை கட்டி போடுறதுக்கு ஆள் அனுப்பப்படாதா அப்படின்னா, உடனே அழகா ராமானுஜர் அடியேன் தாசன் அப்படின்னா, கட்டாயம் அனுப்புறேன்னுட்டா. காத்தாழ எழுந்தார், பொழுது விடிஞ்சது, இருப்பது என்னமோ ஸ்ரீரங்கம், அவருக்கு விடிஞ்சது என்னமோ திருமலை தியானத்தோட மலையப்ப சுவாமியோட. எழுந்ததுலேருந்து மலையப்பன் பூ கட்டி போட ஆள் அனுப்பணமே, மலையப்பன் தனக்குன்னு பூ கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னுட்டாரு. அச்சோ அச்சோ, இதே ஸ்மரணையா ஒரு குழந்தைக்கு பசிக்கிறது அப்படின்னா, அம்மா ராத்திரியே சாப்பிடலை அப்படின்னா, அம்மா அடுத்த நாள் காலத்துல எழுந்த போது குழந்தை நன்னா சாப்பிடணும், எழுந்த உடனே பசிக்கும், அதுக்கு கடகடன்னு தலிகை பண்ணி வச்சுடணும் அப்படின்னு அதே ஸ்மரணையோட எழுந்துப்பாளோ, அதுபோலே மலையப்பனுக்கு நல்ல பூமாலை கட்டி போடணமே அப்படின்னு அதே ஸ்மரணையோட எழுந்தார். நித்தியானுஷ்டானங்கள்லாம் பண்ணார், அவருடைய கர்மாக்கள்லாம் பண்ணார், நம்பெருமாளை சேவிச்சார், எல்லா ருட்டீன்லாம் பண்ணார். அழகா காலக்ஷேப சமயம் வந்தது, திருவாய்மொழி காலக்ஷேபம் அழகா ஜோரா சுவாமி ராமானுஜர் சொன்னார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழியிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரின்னு ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன்னு, ஏழு மலையில ஒரு மலையை தொழுதாலே, ஏழு மலையை தொழுதாலே போதும்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஏழு மலையானுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு, மலையப்ப சுவாமிக்கு, ஸ்ரீனிவாசனுக்கு, அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பனுக்கு பூமாலை கட்டிப்போட எவரேனும் உளரோ அப்படின்னா, நிறைய சிஷ்யா இருக்கா. நம்ம கூரத்தாழ்வான் முதலியாண்டான்லேருந்து கிடாம்பியாச்சான்லேருந்து இத்தனை பேர் இருக்கா, எல்லாருக்கும் ஆசைதான், ஆனா யாரும் எழுந்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா ராமானுஜர் விட்டுட்டு இல்ல போனோம், அந்த ஒரு துக்கம். மலையப்பனுக்கு மாலை கட்டி போடுறது பரமபாகியம், எல்லாம் ரைட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்டரி தாட்டே கிடையாது அதுல. ஆனா ராமானுஜர்ன்ற ஒருத்தரை விட்டுட்டு போய் ஒரு மலையப்பன் வேணுமா சொல்லுங்க? ராமானுஜர்னு ஒருத்தரை விட்டுட்டு ஸ்ரீரங்கராஜன் வேணுமா? ராமானுஜர்னு ஒருத்தர் இல்லாம வரதராஜன் நினைச்சு பாருங்க, ஒரு ஏற்றம் உண்டா? நிச்சயமா இல்ல. ராமானுஜர் தானே நமக்கு அஸ்திவாரம், அஸ்திவாரத்தை விட்டுட்டு கட்டடத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அஸ்திவாரமே பலமாச்சு, ராமானுஜர் தானே வேர். அதனால ராமானுஜரை விட்டுட்டு போகிறது இவாளுக்கு மனசு இல்ல. இப்படி ராமானுஜர் பார்த்தா என்ன ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒருத்தர் ஜம்முன்னு எழுந்தா ஆச்சரியமாக, அனந்தாழ்வான். மைசூர் பக்கத்துல சிறுபுத்தூர், அதுதான் ஸ்ரீ அனந்தாழ்வானுடைய அவதார ஸ்தலம், மேல்கோட்டை பக்கத்துல வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமான ஒருத்தர் அனந்த சூரியன்ற அனந்தாழ்வான், அவ்வளவு விசேஷமானவர். அத்தனை பெரிய சபையில இளவயசுக்காரர் தான் அனந்தாழ்வான். அவர் மனைவியும் அப்ப கர்ப்பவதியா இருக்கார். உடனே எழுந்தார் ராமானுஜர், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். உடனே ராமானுஜர் சொன்னார், நீரே ஆண் பிள்ளை அப்படின்னுட்டார். ராமானுஜர் தன் வாயினாலே ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னது அனந்தாழ்வானம் மட்டும்தான். பெரிய ஆம்பளையா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, எங்கேயாவது யாராவது ஆம்பளை நினப்பு, பெரிய ஆம்பளை சிங்கமா அப்படின்வா. எனக்கு எங்க ஆண் பிள்ளை ஆம்பளைன்னு சொன்னாலும் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இன்னி வரைக்கும் ஞாபகம் வரும், அனந்தாழ்வான். நீரே ஆண் பிள்ளை. சாதாரண ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த படி பார்த்தோம்னா எல்லா ஜீவர்களுமே பெண் பிள்ளை தான், அத்தனை பேருமே பெண் பிள்ளை, பகவான் மட்டும்தான் ஆண் பிள்ளை, புருஷோத்தமன். ஆனா ராமானுஜர் அப்படி உகந்து போய் சொல்லிட்டார், நீரே ஆண் பிள்ளை அப்படின்னு விட்டார். அடியேன் களம்புறேன் அப்படின்னு விட்டார். அப்ப அவர் மனைவி கர்ப்பவதியா இருக்கா, அழகா தன் மனைவியையும் கூட்டு அங்கு அப்பொழுதே அனந்தாழ்வான் களம்பரார் திருமலைக்கு. அப்ப என்ன ஒரு கைங்கரிய ருச்சி, ராமானுஜர் பிரியணும்னு இல்லையா, ராமானுஜர் ஆசைப்பட்ட காரியத்தை பண்ணணும். எது உகப்பு? ஆச்சாரியன் கூட இருக்கிறது உகப்புன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா. பல சந்தர்ப்பங்கள்ல குருவோட இருந்தா போதும், ஆச்சாரியனை பார்த்துட்டு இருந்தா போதும், இது உகப்பே கிடையாது. இது ஒரு பக்கம். இதை விட உகப்பு எதுன்னா, நாம சொல்றபடி நடந்து பக்குவப்பட்டு பகவான் கொண்டாடும்படியா, பாகவதர்கள் சந்தோஷப்படும்படியா சிஷ்யர்கள் வாழ்ந்தா இதை தவிர ஆச்சாரியனுக்கு வேற என்ன உகப்பு இருக்க முடியும்? நீங்க குரு பக்கத்தில் ஒரு 5 மணி நேரம் உட்காந்து குருவே பார்த்துட்டு நிஜமா இரிட்டேட் ஆகிடும். குருவுக்கும் போர் அடிச்சிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதை விட குரு சொல்ற காரியங்களை பண்ணிட்டு நாமஜபத்தை ஜபிச்சுண்டு வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளா பக்குவப்பட்டு வசந்து வரல் பாருங்க, அதுதான் குருவுக்கு வசதி, அதுதான் உத்தமம். நிஜமாவே பக்கத்துல இருக்கணும்னு இல்லை. குருன்றது பெருமை பிசிக்கல் பாடி இல்லை, இந்த சரீரத்தை தாண்டின ஒரு வைபவம் குரு வைபவம். அதனால குரு கைங்கரியம்னா குருவுக்கே கைங்கரியம் பண்ணுறது அர்த்தம் இல்லை. குரு சொல்ற கைங்கரியம், குரு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா அதெல்லாம் பண்றது, குரு எதிர்பார்த்தபடி வாழ்க்கையில மேல வர்றது, குரு எதிர்பார்த்தபடி நாமஜபம் பண்றது, இதெல்லாம் கூட குரு கைங்கரியம்தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு பாவம் ஸ்ரீ அனந்தாழ்வானுக்கு இருந்தது. இதுதான் முக்கியம். அந்த ஆச்சாரிய ராமானுஜர் ஹிருதயம் முகக்கணம். அவருக்கு மலையப்ப சுவாமி இடத்துல பெரிய பற்றுதலே கிடையாது. மலையப்ப சுவாமி அவருக்கு இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பிரார்த்தனா தெய்வம், இல்லாட்டி அவர் வேண்டியதை நடத்தி கொடுத்த தெய்வம். இந்த எந்த கேட்டகிரியிலுமே மலையப்ப சுவாமி வரமாட்டார் அனந்தாழ்வானுக்கு. ஆனால் ராமானுஜருக்கு ஆசை, யாரேனும் உளரோன்னு ராமானுஜர் கேட்டாச்சுன்னா ராமானுஜர் போய் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை என்ன பண்ண சொல்றார், அந்த பாவ சுத்தி அனந்தாழ்வானுக்கு. அதனாலதான் வைஷ்ணவ சித்தாந்தத்துல ஆண் பிள்ளை அப்படின்னா அண்ணில இன்னும் 1000 வருஷம் ஆயாச்சு, அதுக்கப்புறம் வேற ஆண் பிள்ளை வரல, இனி ஒரு ஆண் பிள்ளை வரப்போகிறதும் இல்லை. ஏன் ஆண் பிள்ளைன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமலை இப்ப நீங்க ஜாலியா போயிட்டு வர மாதிரி கிடையாது. அப்படி ஏறி போறதுக்கு ஒரு ரூட்டு, இறங்கி வர்றதுக்கு ஒரு ரூட்டு, சௌகரியங்கள் எல்லாம் வெறும் அடர்ந்த காடு. 1000 வருஷத்துக்கு முன் வெறும் அடர்ந்த காடு. இப்பயே சிறுத்தை புலி நடமாட்டம் நிறைய சொல்றோம். இந்த மாதிரி படிகள்லாம் கூட ஒழுங்கா இல்லாத காலகட்டம். காஞ்சி மகா பிரிவாலாம் திருமலைக்கு போகும்பொழுது கரெக்டான பாதையெல்லாம் கிடையாது, அப்படியே போவா. ஏற்கனவே நடந்து போனவர்கள் போன அந்த ஒத்தையடி பாதை வழி அப்படியே போகணும், அங்கங்க படி மாதிரி பண்ணி வச்சிருப்பா. அவ்வளவுதானே ஒழிய ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்டே கிடையாது. அந்த சமயத்துல இள வயசு மனைவியையும் கூட்டிண்டு அவள் கர்ப்பவதின்ற இதையும் வச்சுண்டு அதை பத்திலாம் யோசிக்காம ராமானுஜ கைங்கரியம் வசத்தின் கிளம்பினாரு. சத்தியமா ஆண் பிள்ளை, நிஜமாவே வசத்தி இவர்கள்லாம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வசத்தி சரியா. அன்னைக்கு சொன்ன கிடாம்பி ஆச்சான், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருமே கடன்பட்டிருக்கோம் கிடாம்பி ஆச்சானுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல என்றும் ஒரே ஆண் பிள்ளை அனந்தாழ்வான் மட்டும்தான். கிளம்பி ஆச்சு அனந்தாழ்வான், நாமும் அவர் கூடவே கிளம்புவோம். மீதி வைபவம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் போலோ திருமலை அனந்தாழ்வானுக்கு ஜெய்.